சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 19.
எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். ஞானகுருவாகிய நைகண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சுற்றி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் எனும் தத்துவ நூலோடாக நமக்கு தத்துவ ஞானத்தை புகட்டி கொண்டிருக்கின்ற திருவடிகை மனவாசகம் கடந்த தேவருடைய பாதாதரவிந்தங்களை அதிருத்தி பணிகின்றேன். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு நம்மை வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஆனந்தராசன் அவர்களுடைய பாதாதரவிந்தங்களுக்கு எங்களில் ஒருடைய பணிவான வணக்கங்களை சொல்லி இன்றைய வகுப்புக்குள்ளே நாங்கள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். கடமை போல இன்றைய தொகுப்பை ஸ்ரீராம் அவர்கள் செய்கிறார்கள்.
காப்புச்சியுள் வன்மை தரும் மாகமனுவில் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்பதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம்.
பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள்.
ஆறாறு தத்துவம்
ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடனம் கைந்தெழுத்து நான் ஏது தேசிகனே சாற்று.
உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று.
நாற்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி இயற்கு மணல் முக்கோணம் எப்போது மார்க்கும் மறுகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமாம் என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமாய் நிற்கும் அது.
குறிக்குளிசம் கோகணதம் கொல் சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுத விந்து திரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் போதும்.
ஆராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவரவர்க்கு சொல்லுங்கால் தோற்று முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவார்கள் பார்.
படைப்பன் அயன் அழிப்பன் பங்கேற்கன் மாயன் துடைப்பன் உத்திரனும் சொல்லின் திடம்பெறவே என்றும் துரோபிப்பார் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகர ஆம்.
மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்கணல் சுட்டு ஒன்று விக்கும் ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து.
உள்ளபடி மாபூதம் ஓதினோம் புந்தனுக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனேயாம்.
ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் ஊனமிகு பூதம் உற்றிடமா இனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி.
வான் இடமா நின்று செவி மன்னும் ஒலி அதனை ஈனமிகும் தோல் கால் இடமாக
ஊன பரிசம் தனை அறியும். பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே.
ராக நீரிடமா நா இரதம் தான் அறியும், ஒன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறையாகமம் இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு.
கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தமா கருதும் நாளும் அது.
வாக்கு ஆகாயம் இடம் இடமா வந்து வசனிக்கும் கால் பொக்காரும் காற்று இடமாய் புல்கிணல் புல்கி அனல் ஏற்குமிடம் கை உதம் நீரிடமா மலாதிவிடும் மலாதிவிடும் பாரிடம் உபத்தம் விந்து.
அந்த கரணம் அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றி அது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர்.
இதுலதாங்க இந்த பாட்டோட முடிச்சிட்டோங்கயா. இதுல சில பத்திகள் படிச்சோம் அப்படியே நிக்கிறீங்க. பொழிப்புரை தாண்டி
தத்துவார்த்தமாக தனக்கு ஏற்படுகிற வினாக்களை மாணவன் தொடுக்கிறார். அந்த கேள்விகளுக்கு ஆசிரியர் விடையளிக்கிறார். நம்முடைய நாம் வாழ்வதாகிய தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகிற மாயைக்குள்ளே நிலைகளின்றதாகிய ஆத்ம தத்துவங்கள் 24. இந்த நூலாசிரியர் தோற்ற முறைமையில் இல்லாமல் ஒடுக்க முறையிலே தத்துவங்களை விளக்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். தோற்ற முறை என்பது மேலே இருந்து கீழே வருகிறது. ஒடுக்க முறை என்பது கீழே இருந்து மேலே போவது. கீழே இருந்து மேலே போகிற அந்த ஒழுங்கிலே பூதங்களை சொல்லி பிறகு பூத காரணமாகிய தன்மாத்திரை சொல்லி பிறகு அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தினுடைய மூன்று கூறுகளையும் பிரித்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரை முதலியவை சொல்லி அதற்கு பிறகு அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்தக்கரணங்களை சொல்கிறார் என்ற அளவிலே இந்த நூல் விரிகிறது. இப்பொழுது நான் செய்ததும் ஒரு சின்ன தொகுக்குறைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி விட்ட இடத்திலே இருந்து வாசிப்போம்.
உற்றதை மீள மீள சிந்தித்தல் அதுல இருந்து படிக்கிறீங்க. இனி புதிதாக வரும் பொருள்களை மட்டுமே சித்தம் சிந்திக்கும் என்பதில்லை. முன்னரே புத்தி உணர்ந்து வைத்துள்ள பொருள்களையும் சித்தம் மீள பற்றி நின்று சிந்திக்கும். நாம் முன்பு நிகழ்ந்தவற்றை எல்லாம் இப்பொழுது நினைந்து வருந்துகிறோம் அல்லது மகிழ்கிறோம். முன்பு நடந்த சில இனிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது நிகழ்வது போல எண்ணி கழிக்கிறோம். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு சித்தமே கருவியாக உள்ளது. முன்னரே உணர்ந்தவற்றை சித்தமானது மீள சிந்திக்கும் என்பதற்கு ஒரு சான்று தருவோம். பழங்காலத்தில் ஒரு புறவர் இருந்தார். முதுமையே அவரை கண்டு வெறுக்கும் அளவுக்கு நரையும் திரையுமாய் மூப்புற்று விளங்கினார். நடக்கும் வலிமையின் கால்கள் இழந்துவிட்டன. கோல் ஊன்றியே நடக்க வேண்டும். உடலில் நடுக்கம் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து அவரால் பேச முடியாது. இடையிடையே இருமல் வந்து தொல்லை கொடுத்தது. அந்நிலையில் அவர் கடந்து போன வாழ்க்கையை திரும்ப நினைத்து பார்த்தார். இளமையிலே நான் எப்படி இருந்தேன்? கவலை என்பதை அறியாத அப்பருவத்தில் ஒளிவு மறைவு என்பதை அறியாத இளம்பிள்ளைகளுடன் நான் எப்படியெல்லாம் ஆடித்திரிந்தேன்? ஒரு சமயம் நான் துணிச்சலான ஒரு செயலை செய்தேன். என் இளைய நண்பர்களுடன் ஒரு நீர்நிலைக்கு சென்றேன். அது ஆழமான நீரை உடைய கேணி. அதன் கரையிலே ஒரு மரம். அதன் ஒரு கிளை வளைந்து தாழ்ந்து கேணியின் நீர்ப்பரப்பின் மேலாக சென்றது. அதை பார்த்ததும் நண்பர்களுக்கு என்னுடைய திறமையை காட்ட இது ஒரு வாய்ப்பு என்று கருதினேன். நான் அந்த மரத்தின் மீது ஏறி நீர்ப்பரப்புக்கு மேலாக இருந்த கொம்பினை அடைந்தேன். அங்கிருந்து துடும் என அந்த ஆழமான மடுவில் குதித்தேன். கீழே மூழ்கி சென்றேன். தரையை தொட்டேன். அது மட்டுமா, தரையில் உள்ள மணலில் ஒரு கைப்பிடியை எடுத்துக்கொண்டு மேலே நீர்ப்பரப்பிற்கு வந்தேன். கரையில் நின்றவரெல்லாம் வியந்து கைத்தட்டும்படியாக அம்மணலை அவர்களுக்கு காட்டினேன். அவர்களிடையே அப்பொழுது ஒரு வீரனாக காட்சியளித்தேன். அந்த இளமை எங்கே போயிற்று? இப்பொழுது பொல்லாத முதுமை வந்து வாட்டுகிறதே. தண்டினை ஊன்றி தளர்ந்து இருவரிடையே சில சொற்களே பேசும் நிலைக்கு ஆளானேனே. அந்த பழைய காலம் மீண்டும் வருமா? இப்படி கழிந்து போனவற்றை மீள எண்ணி எண்ணி இறங்குகிறார் அப்புலவர். அவரை மட்டுமா, நாமும் கூட அதைத்தான் செய்கிறோம். உற்றது சிந்திக்கும் உணர் என்ற ஆசிரியரின் வாக்கு எவ்வளவு உண்மையாக உள்ளது?
அதாவது உரையாசிரியர் நமக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப விரித்து சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த பந்தியை எடுக்க வேண்டியிருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. அதாவது சித்தம் என்றால் என்ன? நீங்கள் படித்து விட்டீர்கள், மனம் ஆராய்கிற கருவி. அதாவது மெய்வாய்கண் மூக்குச் செவி என்கின்ற அறிவுக்கருவிகளோடு ஊடாக உள்வருகிற செய்தியை மனம் ஆராயும். ஆராய்ந்தவற்றை வைத்து புத்தி இது இன்ன பொருள் என்று நிச்சயிக்கும். அப்படி புத்தி நிச்சயிக்கவும் மனம் ஆராயவும் தூண்டுதலை அகங்காரம் செய்யும். நான் சொல்வது, சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக விளங்க ஆரம்பித்தாலும் நாம் அந்த அடிப்படையை விட்டு விடுவோம் என்பதற்காக நூலாசிரியர் சொன்னதை நாம் சுருக்கி சொல்லுகிறேன். புத்தி நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிப்பதற்கும் மனம் ஆராய்வதற்குமான சக்தியை அகங்காரம் கொடுக்கும். இப்பொழுது புத்திக்கூடாக வந்த செய்திகளை எல்லாம் சித்தம் பதிவு செய்து வைத்துக் கொள்ளும். சித்தம் பற்றி பல நூல்கள் இன்னும் மேலே மேலே படிக்கிற பொழுது வேறு வேறு விதமாக விளக்கம் செய்ய போகிறது. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனம் புத்தி அகங்காரத்தை போல சித்தத்தை திடீரென நாம் நிர்ணயிக்க முடியவில்லை, நிர்ணயிக்க கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். நிர்ணயிக்க முடியவில்லை. அது பற்றி மேலும் 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 விளக்கங்கள் வருகின்றன. நூலாசிரியர் உரையாசிரியர் இப்ப இதிலே ஒரு விளக்கம் செய்திருக்கிறார். பழைய நினைவுகளை மீட்டெடுப்பது சித்தத்தில்தான் என்கிறார். நான் நினைக்கிறேன், ஒரு எண்ணம் மீட்டெடுக்கிறது என்பது சித்தத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிற ஒன்றை வெளியிலே எடுக்கலாம். அந்த வெளியிலே எடுத்து இவர் சொன்னது போல இப்படி 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 என்றெல்லாம் நினைப்பதெல்லாம் புத்தியினுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று எனக்கு படுகிறது. சித்தம் என்னவென்றால் இதை மொத்தத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பாசையிலே அதை எண்ணம் தெளிவாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியும், செய்தியையும் உள்ளே வைத்திருக்க, ஹார்ட் டிஸ்கோ என்னமோ சொல்கிறீர்களே, எல்லா செய்தியையும் உள்ளே தேக்கி வைத்திருக்கும். பிறகு அதிலே இருந்து தேவையானதை எடுத்து அனுபவிக்கலாம். அப்படித்தான் நாங்கள் சித்தத்தை விளங்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இப்ப ஒவ்வொன்றாக சொல்லி மரம் அறி குதித்தேன் பார்த்தேன் மண் தொட்டேன் இதெல்லாம் ஒரு எண்ண விரிவை நாங்கள் எப்படி செய்து கொள்கிறோம் என்பதற்காக அவர் சொன்ன விளக்கம்தான் என்ற அளவிலே நாம் அதை நிறுத்திக் கொள்ளலாம். நீங்கள் வாசி.
இனி அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் வித்யா தத்துவங்கள் ஏழு. பூதங்கள் தொடங்கி அந்தக்கரணங்கள் இறுதியாக உள்ள ஆன்ம தத்துவங்கள் 24 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். இக்கருவிகள் மட்டுமே ஆன்மாவிற்கு போதியன அல்ல, இவற்றுக்கு மேலும் வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. இது ஏன் என்ற கேள்வி எழலாம். அவ்வினாவிற்கு விடை கூறுவோம்.
நாங்கள் இன்னும் அறிவுரை சந்திக்கவில்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பூதங்கள் படித்தோம், அது சடங்கள். பூதங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரை படித்தோம், அதுவும் அறிபொருள் அல்ல. அறிபொருள் என்றால் தானாக அறிகிற பொருள் அல்ல. பூதங்களுக்கும் தானாக அறிகிற அறிவில்லை, அது சடம். தன்மாத்திரைகளும் சடம். அதற்கு மேலே வரக்கூடியதாகிய ஞானேந்திரியம் கண்ணேந்திரியம் போன்றவையும் சடம். அதற்கு மேலே வரக்கூடியதாகிய நாங்கள் இப்போ கடைசியாக படித்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவையும் சடம். ஆகவே இந்த அறிபொருள் அறிபொருள் என்று பேசுகிற ஒன்று இதற்கு மேலே எங்கேயோ ஒளிந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரண நிலையிலே கண்காணுகிறது என்று நினைக்கிறோமே, அது தவறு என்பது இப்போ நமக்கு விளங்கிவிட்டது. கண்காண்பதில்லை. அப்படியானால் மனம் காண்கிறதா என்றால் பிறகு மனமும் காண்பதில்லை, புத்தி காண்பதில்லை, அகங்காரம் காண்பதில்லை, கடைசியாக பார்த்தால் சித்தமும் காண்பதில்லை. சித்தமும் கருவிதான். அந்த கரணங்கள், கரணம் என்றாலே கருவி என்றுதான் அந்த அந்த சொல்லுக்கு அர்த்தம். கருவிகள் ஒரு நாளும் காணாது. ஒரு தூரநோக்கு கண்ணாடியை வைத்து நீங்கள் ஒரு வெளிக்கிரகத்தை பார்த்தால் காண்பது முதல் நிலையிலே, நாங்கள் விளங்குகிற நிலையிலே காண்பது கண்ணே தவிர கருவி அல்ல. அதை வைத்து உள்ளே யோசிக்கிற பொழுது கண் முதலியவையும் நமக்கு கருவியாகத்தான், ஏதோ ஒன்றுக்கு கருவியாக இருந்து காட்ட முற்படுகிறதே தவிர அவை அறிபொருள் அல்ல. ஆகவே இதற்கு மேலே நாம் தேடத் தொடங்குவோம். நாங்கள் ஆத்ம தத்துவங்கள் 24 என்பதிலே கீழே பூதம் 5, தன்மாத்திரை 5 10, ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 5 15, அதோடு ஞானேந்திரியம் 6 மனதோடை சேர்த்து ஞானேந்திரியம் 6 அல்லது ஞானேந்திரியத்தை 5வது மனதோடு மறுபக்கம் எண்ணலாம், 5 என்றால் 20. அதற்கு பிறகு ஞானேந்திரியம் 4 24, இந்த அந்தக்கரணங்கள் 24 தத்துவங்கள் படித்து விட்டோம். கீழே இருந்து மேலே படிப்படியாக ஏறுகிறோம். இன்னும் அறிகிறவரை காணவில்லை. இவர்கள் எல்லாம் கருவியாக துணை செய்கிறவர்களை தவிர அறிகிறவர்களை காணவில்லை என்றபடி இன்னும் மேலே ஏற வேண்டி இருக்கிறது. தத்துவ வரிசையிலே இன்னும் மேலே ஏற வேண்டி இருக்கிறது. இது மாயை என்கின்ற பகுதியை கடக்கிறது. பிரகிருதி மாயை என்ற பகுதி இவ்வளவுதான், நாங்கள் படித்து இவ்வளவுதான். இனி வித்யா தத்துவங்களுக்குள்ளே நுழைய போகிறோம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் ஒன்றே சொல்லுது, நானும் தேசிலே மாறி சொல்லலாம், நீங்கள் அப்படி இருந்தால் எனக்கு சொல்லலாம். திரும்ப திரும்ப நான் சொல்வது என்னவென்றால், இந்த தத்துவ படம் மனதுக்குள்ளே நிற்க வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியிலே நின்றுவிடும். இதை நான் திரும்ப திரும்ப இதை சொல்வதற்கு கூட அந்த படம் நிற்க வேணும் என்றுதான் முயற்சி. கீழே இருந்து போகிறோம் படத்திலே. இப்பொழுது பிரகிருதி மாயைக்குள்ளே வரக்கூடியதாகிய 24 தத்துவங்கள் படித்து முடித்து விட்டோம். இன்னும் காணுகிறவரை தேட வேண்டும் என்றபடியால் அதுக்கு மேலே இனி வித்யா தத்துவம் அசுத்தமாயிலே தோன்றுகின்ற அந்த 7 தத்துவத்துக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். அந்த இடத்திலே தான் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் அதுதான். இப்போ படியுங்க திருப்பி.
பூதங்கள் தொடங்கி அந்த கரணங்கள் இறுதியாக உள்ள ஆன்ம தத்துவங்கள் 24 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். இக்கருவிகள் மட்டுமே ஆன்மாவிற்கு போதியன அல்ல, இவற்றுக்கு மேலும் வேறு கருவிகள் தேவைப்படுகின்றன. இஃது ஏன் என்று வினவலாம். அவ்வினாவிற்கு விடை கூறுவோம். ஒன்றினை அறிதல், அதனை விரும்புதல், அதற்காக முயலுதல் என்னும் முத்திரனும் உயிருக்கு இயல்பாக உள்ளது. உயிருக்கு அமைந்த இம்மூன்றனுள் அறியும் திறன் ஞானசக்தி எனப்படும், விழையும் திறன் இச்சாசக்தி எனப்படும், செயல்திறன் கிரியாசக்தி எனப்படும். இந்த ஞானம் இச்சை கிரியை என்னும் மூன்றும் செயற்படும் போதே உயிருக்கு உலக போகமாகிய நுகர்ச்சி பொருள்களிடத்தில் நாட்டம் உண்டாகும், அவற்றை அனுபவிக்க புகும் முயற்சி உண்டாகும். ஆயின் இவை செயற்பட முடியாதபடி ஆணவ மலமாகிய தலை உயிரை பிடித்திருக்கின்றது. நம் மலப்பிடிப்பிலிருந்து விடுபட்டால் அன்றி உயிரின் ஞானம் இச்சை கிரியைகள் செயல்பட இயலாது. அவை செயற்படாத போது உலக போகத்தில் நாட்டமும் நோக்கமும் ஆன்மாவுக்கு எப்படி உண்டாகும்? அந்த நாட்டமும் நோக்கமும் உண்டாகாவிடில் உலக போகமாகிய நுகர்ச்சி பொருள்கள் இருந்து என்ன பயன்? இந்திரியங்கள் அந்தக்கரணங்கள் முதலிய கருவிகள் எல்லாம் இருந்து என்ன பயன்? சுருங்கக் கூறினால் ஆன்ம தத்துவங்களால் என்ன பயன்? ஆணவ மலத்திலிருந்து நீங்கி உயிரின் அறிவு, விழைவு, செயல்கள் நன்கு செயற்படும் நிலை வரும்பொழுதுதான் உயிரானது மேற்கூறிய ஆன்ம தத்துவங்களாகிய அகக்கருவிகள் புறக்கருவிகளைக் கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து அனுபவிக்க முடியும். ஆகவே உயிரினது அறிவு, இச்சை, செயல்களை ஆணவ மலப்பிணியிலிருந்து விடுவித்து உலக நுகர்ச்சியில் ஈடுபடுத்துவதாகிய உதவியை செய்வதற்கு சில கருவிகள் தேவைப்படுகின்றன. மேலும் உயிர் பெறும் இன்ப துன்ப உயிர் பெறும் இன்ப துன்ப நுகர்ச்சி காலத்திற்கு உட்பட்டது என்பதை அறிவோம். உரிய கால அளவிற்கு மேல் நாம் நுகரும் இன்பத்தை நீட்டித்துக் கொள்ளவும் முடியாது. உரிய கால அளவு முடிவதற்குள்ளே நாம் வெறுக்கும் துன்பத்தை விலக்கிக் கொள்ளவும் முடியாது என்பது அனுபவ உண்மை. ஆகவே காலம் என்ற கருவியும் வேண்டும் என்பது புலனாகும். இதுகாரும் கூறியவற்றால் ஆன்ம தத்துவங்கள் மட்டும் போதாது, அவற்றிற்கு அப்பாற்பட்டனவாய் வேறு கருவிகளும் தேவைப்படுகின்றன என்பது தெளிவாகும். முன்பு கூறிய 24 தத்துவங்களுக்கு மேல் உயிருக்கு உதவும் கருவிகளாக 7 தத்துவங்கள் கொள்ளப்படுகின்றன. அவை பிரகிருதியிலிருந்து தோன்றுவன அல்ல, பிரகிருதிக்கு மேலேயுள்ள அசுத்த மாயையிலிருந்து தோன்றுவனவாகும். அவை மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்பன. இவை அசுத்த மாயா தத்துவங்கள் எனப்படும். இவை ஒவ்வொன்று பற்றியும் இனி காண்போம்.
இந்த இடத்திலே புத்தகத்துக்கு அப்பால் நாங்கள் பழையபடி நம் மனதையோ புத்தியையோ தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது.